அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது லண்டன் பிபிசியின் உலக சேவையில் இருந்து முழங்கும் தமிழோசை. ஜூலை மாதம் 6ஆம் தேதி திங்கட்கிழமை. இன்றைய நிகழ்ச்சியை தயாரித்து வழங்குபவர் எல் ஆர் ஜெகதீசன். இன்றைய தமிழோசையில் முதலில் செய்தியறிக்கை, பின்னர் தொடரும் செய்தியரங்கத்தில் இலங்கை நாடாளுமன்ற தேர்தல் தொடர்பான தமிழ் தேசிய கூட்டமைப்பின் இன்றைய வவுனியா கூட்டம் குறித்த செய்திகள்.
தேர்தலில் இளைஞர்கள் போட்டியிடுவார்கள், அவர்கள் நாங்கள் ஊக்குவிப்போம். பெண்கள் போட்டியிடுவார்கள், அவர்கள் நாங்கள் ஊக்குவிப்போம். எங்களுடைய சமூகத்தின் எல்லா பிரிவினரையும் நாங்கள் உள்வாங்கி தேர்தலில் நாங்கள் எங்களால் இயன்ற அளவுக்கு திறம்பட செயல்படுவோம்.
விடுதலை புலிகளின் முன்னாள் உறுப்பினர்கள் உருவாக்கியிருக்கும் ஜனநாயக போராளிகள் கட்சிக்கும் தமிழ் தேசிய கூட்டமைப்புக்கும் இடையே இன்று நடைபெற்ற பேச்சுவார்த்தைகள் தோல்வியில் முடிவடைந்திருப்பது குறித்த செய்திகள்.
தாங்கள் அமெரிக்காவுக்கு போயிருக்கிறோம், ரஷ்யாவுக்கு போயிருக்கிறோம், ஈரானுக்கு போயிருக்கிறோம். என்னத்துக்கு போச்சுனோம்னு தெரியல. ஆனால் எங்கட மக்களோட வந்து இன்றைக்கு கேப்பாவில் அவங்க இருக்கன்னு தெரியாது, சேனப்பில் அவங்க இருக்கன்னு தெரியாது, பட்டுக்குடியிருப்பவங்க இருக்குன்னு தெரியாது. ஆனால் அங்கெல்லாம் எங்கட மக்கள வாக்குன்றது அவைகளுக்கு தேவை. ஆனால் எங்கட மக்களோட பிரச்சனை சம்பந்தமாக கதைக்கிறக்கு ஆக்கள் இல்லை.
இலங்கையின் கிழக்கை காத்தான்குடி அருங்காட்சியகத்தில் இருக்கும் உருவச் சிலைகள் மற்றும் பொம்மைகளை அகற்றுமாறு அகில இலங்கை ஜமாயித்துல்லா உலாமா சபை அறிவித்திருப்பது குறித்த செய்திகள் ஆகியவற்றை கேட்கலாம்.
செய்திகள் வாசிப்பவர்கள் பிரதீபன், புனிதசீலன் மற்றும் நந்தினி குருசங்கரன்.
சர்வதேச நிதி மீட்பு தொடர்பான நிபந்தனைகளை நிராகரிப்பதாக கிரேக்கம் மிகப்பெரிய அளவில் வாக்களித்து நிராகரித்துள்ள நிலையில், கிரேக்கத்தின் கடன் நெருக்கடிக்கு ஒரு பொதுவான தீர்வினை எட்ட யூரோவலய நாடுகளின் நிதியமைச்சர்கள் முயற்சி செய்து கொண்டிருக்கிறார்கள். கிரேக்கத்தை யூரோவலயத்திற்குள் தொடர்ந்தும் தக்க வைத்துக் கொள்வதையே இன்னமும் தமது நோக்கமாக கொண்டுள்ளதாக யூரோவலய நாடுகளின் நிதியமைச்சர்களின் தலைவர் ஜெரோன் கூறினார். அதே சமயம் கிரேக்கம் யூரோ நாணய வலயத்திற்குள் தொடர்ந்து இருப்பதுடன் நீண்டகால உதவியை பெற வேண்டுமானால் கிரேக்கம் விரைவாக திட்டத்தை முன்மொழிய வேண்டுமென ஜெர்மனியின் பொருளாதார அமைச்சர் தெரிவித்தார். அதே சமயம் கடனை மறுகட்டமைப்பது என்கின்ற யோசனையை அவர் நிராகரித்தார். அப்படி செய்வது யூரோ வலயத்தையே அழித்துவிடும் என்றும் அவர் கூறினார். பிரான்ஸ், இத்தாலி மற்றும் ஸ்பெயின் ஆகிய மூன்று நாடுகளும் கூடுதல் நெகிழ்வுத்தன்மையுடையவை போல தோன்றுகின்றது.
கிரேக்கத்துக்கு கடன் கொடுத்தவர்களுடன் அதன் பிரதமர் அலெக்சிஸ் சிப்ரஸ் நடத்தும் பேச்சுவார்த்தைகளில் அவருக்கு ஆதரவு அளிக்கப் போவதாக நாட்டின் ஆளும் கட்சி மற்றும் எதிர்க்கட்சிகள் அறிவித்துள்ளன. கடன் கொடுத்தவர்களுடன் ஒரு ஒப்பந்தம் கொள்வதைத் தவிர கிரேக்கத்துக்கு வேறு வழியில்லை என்று தற்போது கிரேக்கத்தை ஆளும் கூட்டணியில் அங்கம் வகிக்கும் பாதுகாப்பு அமைச்சர் பானோஸ் கமென்னோஸ் கூறியுள்ளார். அதிபர் மாளிகையில் பிரதம மந்திரி அலெக்சிஸ் சிப்ரஸுடன் நடைபெற்ற பேச்சுவார்த்தையின் முடிவில் அவர் இவ்வாறு கூறினார். கிரேக்கத்துக்கும் அதற்கு கடன் கொடுத்தவர்களுக்கும் நடக்கும் பேச்சுவார்த்தைகள் தொடரும் நிலையில், சரிந்து கொண்டு வரும் கிரேக்கத்தின் பொருளாதாரம் மேலும் சரிவடையாமல் இன்றிருக்கும் நிலையிலேயே தொடர ஐரோப்பிய மத்திய வங்கி ஆவண செய்ய வேண்டும் என கிரேக்கத்தின் பொருளாதார அமைச்சர் பிபிசியிடம் தெரிவித்துள்ளார். அதேபோல கிரேக்க கடன் சுமையில் 30% கழிவு தேவை என்றும் அவர் தெரிவித்தார்.
இஸ்லாமிய அரசு அமைப்பு என்று தம்மை கூறிக்கொள்ளும் குழுவின் அறிவிக்கப்படாத தலைநகராக விளங்கும் ராக்காவில் நிலவும் சூழல்கள் குறித்து வெளியுலகிற்கு தகவல்களை அளித்த இரு செயற்பாட்டாளர்களை அந்த அமைப்பின் தீவிரவாதிகள் கொன்றுள்ளனர். அதை அவர்கள் இணையதளத்திலும் வெளியிட்டுள்ளனர். அந்த காணொலியில் அந்த இருவரையும் அவர்கள் விசாரணைக்கு உட்படுத்தி பின்னர் மரத்தில் கட்டி வைத்து சுட்டுக் கொள்வது தெரிகிறது. இஸ்லாமிய அரசு தீவிரவாதிகளின் கட்டுப்பாட்டில் உள்ள ராக்கா நகரை அவர்கள் நடத்திச் செல்லும் விதம் குறித்தும் பத்திரிகையாளர்கள், ஒரு பாலின உறவு கொள்ளும் ஆண்கள் மற்றும் அவர்களுக்கு எதிராக செயல்படுபவர்கள் ஆகியோரை அவர்கள் கொல்வது குறித்த செய்திகளை உலகிற்கு தெரியப்படுத்த முயற்சிக்கும் ஆர்வலர்களின் வலையமைப்பு ஒன்று அங்கே இயங்கி வருகிறது. இதற்கிடையே கடந்த மாதம் ராக்கா நகருக்கு அருகே குர்து இனப்போராளிகளிடம் ஐஎஸ் அமைப்பு இழந்த நகரில் அவர்களுக்கு எதிரான தாக்குதலை துவங்கியுள்ளனர்.
ஏமன் மீது சவுதி அரேபியா தலைமையிலான கூட்டுப்படைகள் நடத்திய தாக்குதல் ஒன்று நாட்டின் தென்பகுதியில் இருக்கும் சந்தையை தாக்கியுள்ளது. அல் ஃபயோஷ் நகரிலுள்ள அந்த சந்தை தாக்கப்பட்டதில் 30 பேர் கொல்லப்பட்டனர் என்று உள்ளூர்வாசிகள் கூறுகிறார்கள். அவற்றில் சிலர் ஹூத்தி கிளர்ச்சியாளர்கள் என்றாலும் பொருட்களை வாங்க அங்கு வந்திருந்த பொதுமக்களே கூடுதலாக கொல்லப்பட்டுள்ளனர். இதேவேளை இந்த மாதத்தின் பிற்பகுதியில் வரவுள்ள ரம்ஜான் பண்டிகையை ஒட்டி மனிதாபிமான அடிப்படையில் புதியதொரு போர் நிறுத்தத்தை கொண்டுவர முயற்சிகள் தொடர்கின்றன. அப்படியான உடன்பாடு ஒன்று விரைவில் எட்டப்படும் என்ற நம்பிக்கை தங்களுக்கும் இருப்பதாக நாடுகடந்த ஏமன் அரசும் கூறியுள்ளது.
எகிப்தில் தீவிரவாதத்திற்கு எதிராக கொண்டுவரப்படவுள்ள புதிய சட்டமானது நாட்டில் கருத்து சுதந்திரத்தை மேலும் நேர்த்துப்போக்கச் செய்யும் என அங்குள்ள செய்தியாளர்கள் சங்கம் தெரிவிக்கின்றது.
நைஜீரியாவின் ஜோஸ் நகரில் நடந்த இரண்டு வெவ்வேறு குண்டுவெடிப்புகளில் குறைந்தது 44 பேர் கொல்லப்பட்டனர். முதல் குண்டுவெடிப்பு வாடிக்கையாளர்களால் நிரம்பி வழிந்த உணவு விடுதியிலும், இரண்டாவது குண்டுவெடிப்பு மசூதி ஒன்றிலும் நடைபெற்றது.
இன்றைய செய்தியரங்கத்தில் முதலில் இலங்கை கண்ணோட்டம். இலங்கை நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிடும் தொகுதிகள் குறித்து தமிழ் தேசிய கூட்டமைப்பின் கட்சிகளுக்குள் பேசுவதற்கான கூட்டம் ஒன்று இன்று வவுனியாவில் நடந்து முடிந்திருக்கிறது. அது குறித்த செய்தியை தருகிறார் வவுனியா செய்தியாளர் மாணிக்க வாசகம்.
இலங்கையில் நடைபெறவுள்ள பொதுத் தேர்தலில் வடக்கு கிழக்கு மாகாணங்களில் உள்ள 5 தேர்தல் மாவட்டங்களில் 29 நாடாளுமன்ற உறுப்பினர்களை தெரிவு செய்வதற்காக 44 வேட்பாளர்கள் களத்தில் இறக்கப்பட இருக்கின்றார்கள். இந்த வேட்பாளர்களை தமிழ்த் தேசிய கூட்டமைப்பு அதன் அங்கத்துவ கட்சிகளுக்கிடையில் பங்கீடு செய்வதில் இன்று இறுதி முடிவெடுக்கப்பட்டிருப்பதாக கூட்டமைப்பின் தலைவர் சம்பந்தன் அவர்கள் அறிவித்திருக்கின்றார். அதன்படி இலங்கை தமிழரசு கட்சிக்கு 23 இடங்கள் ஒதுக்கப்பட்டிருக்கின்றன. இபிஆர்எல்எஃப் டெலோ ஆகிய கட்சிகளுக்கு தலா 8 இடங்களும், பிளாட் அமைப்பிற்கு 5 இடங்களும் ஒதுக்கப்பட்டிருக்கின்றன. இந்த இடஒதுக்கீடுகள் சுமூகமான முறையில் மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக சம்பந்தன் அவர்கள் செய்தியாளர்களிடம் தெரிவித்தார். ஆயினும் இந்த இடஒதுக்கீட்டில் கட்சிகளுக்கிடையில் முரண்பாடு நிலவுவதாக கூறப்படுகின்றதே என்று செய்தியாளர் ஒருவர் வினவினார்.
அது பழையாத நான் தற்பொழுது தீர்மானத்தை உங்களுக்கு கூறியிருக்கின்றேன். தீர்மானம் திடமான தீர்மானம். அதற்கு மேலதிகமாக அந்த விடயம் சம்பந்தமாக பேச வேண்டிய தேவையில்லை. அந்த விடயம் சம்பந்தமாக நாங்கள் முடிவுக்கு வந்திருக்கின்றோம். ஆனால் எங்களுடைய தலைவர்கள் கலந்து ஆலோசித்து நமது மக்களுடைய வாக்குகளை கூடுதலாக பெறக்கூடிய வகையில் அந்த நியமனங்களை ஒருமித்து கூட்டாக எல்லாருடைய கருத்தை மறைந்து செய்வதற்கும் அதன் மூலமாக மிகவும் கூடுதலாக நமது மக்களுடைய வாக்குகளை பெற வேண்டும் என்ற முடிவையும் நாங்கள் எடுத்திருக்கின்றோம். தேர்தலில் இளைஞர்கள் போட்டியிடுவார்கள், அவர்கள் நாங்கள் ஊக்குவிப்போம். பெண்கள் போட்டியிடுவார்கள், அவர்கள் நாங்கள் ஊக்குவிப்போம். எங்களுடைய சமூகத்தின் எல்லா பிரிவினரையும் நாங்கள் உள்வாங்கி தேர்தலில் நாங்கள் எங்களால் இயன்ற அளவுக்கு திறம்பட செயல்படுவோம்
என்றார் சம்பந்தன் அவர்கள். இதேவேளை முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச அவர்களுக்கு தேர்தலில் போட்டியிடுவதற்கு சந்தர்ப்பம் அளிக்கப்பட்டிருப்பது குறித்து தமிழ்த் தேசிய கூட்டமைப்பின் நிலைப்பாடு என்ன என கேட்டபோது, அது அந்த அரசியல் கட்சியின் தீர்மானம், அதை பற்றி பெரிதாக இப்போது அலட்டிக்கொள்ள தேவையில்லை என குறிப்பிட்டார். ஆயினும் நிலைமைகளில் மாற்றம் ஏற்படுவதை ஏற்றுக்கொள்ள முடியாது என்று சம்பந்தன் அவர்கள் சுட்டிக்காட்டினார்.
எங்களுடைய உறுதியான நிலைப்பாடு என்னவென்றால், நாட்டில் இந்த வருடம் தை மாதம் 8 தேதி ஏற்பட்ட ஆட்சி மாற்றத்தின் மூலமாக நாட்டினுடைய ஆட்சி முறையில் ஒரு தீவிர மாற்றம் ஏற்பட்டிருக்கின்றது நாங்கள் கருதுகின்றோம். அந்த மாற்றம் பாதுகாக்கப்பட வேண்டும், அது முன்னெடுக்கப்பட வேண்டும், அது உறுதி செய்யப்பட வேண்டும், அது எந்த வகையிலும் குழம்பக்கூடாது. அவ்விதமான ஒரு நிலைப்பாடு இந்த நாட்டுக்கும் நாட்டு மக்கள் எல்லோருக்கும், விசேஷமாக இந்த நாட்டில் வாழ்கின்ற சிறுபான்மை மக்களாகிய தமிழ் மக்களுக்கும் முஸ்லீம் மக்களுக்கும் ஒரு கட்டாயமான தேவை என்று நாங்கள் கருதுகின்றோம்
என்றார் சம்பந்தனவர்கள்.
வவுனியா செய்தியாளர் மாணிக்க வாசகம். விடுதலை புலிகளின் முன்னாள் உறுப்பினர்கள் உருவாக்கியிருக்கும் ஜனநாயக போராளிகள் என்கிற கட்சிக்கும் தமிழ் தேசிய கூட்டமைப்புக்கும் இடையே இன்று நடைபெற்ற பேச்சுவார்த்தை தோல்வியில் முடிவடைந்திருப்பதாக செய்திகள் தெரிவிக்கின்றன. இதுகுறித்த செய்தியை தருகிறார் மீண்டும் வவுனியா செய்தியாளர் மாணிக்க வாசகம்.
இலங்கையின் வடக்கே ஜனநாயக போராளிகள் என்ற புதிய கட்சியை ஆரம்பித்துள்ள முன்னாள் விடுதலை புலி உறுப்பினர்களுக்கும் தமிழ்த் தேசிய கூட்டமைப்புக்கும் இடையில் நடைபெற்ற சந்திப்பு வெற்றியளிக்கவில்லை என அந்த புதிய கட்சியின் ஒருங்கிணைப்பாளராகிய நடேசப்பிள்ளை வித்யாதரன் அவர்கள் செய்தியாளர்களிடம் இன்று கூறினார். வித்யாதரனின் தலைமையில் ஜனநாயக போராளிகள் என்ற புதிய அமைப்பை உருவாக்கியுள்ள முன்னாள் விடுதலை புலி உறுப்பினர்கள் கூட்டமைப்பின் தலைவர் ஆர் சம்பந்தன் தலைமையிலான தமிழ்த் தேசிய கூட்டமைப்பின் தலைவர்களை இன்று வவுனியாவில் சந்தித்து உரையாடினார்கள்.
நாங்கள் மிக நம்பிக்கையோடு வந்திருந்தோம். போராளிகள் மீதான ஒரு கௌரவத்தை தமிழ்த் தேசிய கூட்டமைப்பு அளிக்கும் என்று எதிர்பார்த்திருந்தோம். கூட்டமைப்பின் பல தலைவர்கள் அவர்களை உள்வாங்குவதில் உள்ள நெருக்கடி பற்றி சொன்னார்கள். தங்களுடைய அரசியல் செல்நெறி போக்குக்கு முன்னாள் போராளிகள் ஜனநாயக வழியில் வருகின்ற போராளிகளை இணைத்துக் கொள்வது அவருக்கு ஒரு நெருக்கடியான விடயம் என்று சொல்கிறார்கள். அடுத்த முக்கியமான விடயம், ராஜபக்ச தென்னிலங்கையில் வந்துவிடுவார், புலி வந்துவிடுவார் என்று புலிபூதத்தை காட்டுகிறார்கள். இதில் ரெண்டு விடயம், ஒன்று நாங்கள் எங்களுடைய போராளிகளை போட்டியிடச் சொல்லி கேட்டது, இரண்டாவது கூட்டமைப்போடு நாங்கள் இணைந்து செயலாற்றுவது. அவர்களுக்கு ஆசனம் ஒதுக்குவதில் நெருக்கீடு இருப்பது பற்றிய பிரச்சனைகளை விட்டுக் கொடுப்போடு அதை தீர்த்து கொள்ள நாங்கள் தயாராக இருந்தோம். ஆனால் கூட்டமைப்புக்குள் எங்களை உள்வாங்குவதே அவர்களுக்கு நெருக்கடியான ஒரு சூழல் என்ற சூழலிலே நான் நினைக்கிறேன் இது ஒரு எங்களுடைய முயற்சி போராளிகளுக்கு கிடைத்த முகத்தில் விழுந்த ஒரு அறை. அடுத்தது பற்றி போராளிகள் ஒன்று கூடி ஆராய இருக்கிறார்கள்
என்றார் வித்யாதரன் அவர்கள். இந்த சந்திப்பை அடுத்து மீண்டும் தமிழ் தேசிய கூட்டமைப்புடன் பேச்சுக்கள் நடத்துவீர்களா என ஜனநாயக போராளிகள் கட்சியின் முக்கியஸ்தராகிய துளசி அவர்களிடம் கேட்டேன்.
அவையில் எங்களோட பேச்சுவார்த்தை என்ற விட எங்களுக்கே தயாராகவில்லை. இதில் ஒரு பேப்பர் ரிப்போர்ட்டர் கேட்டிருந்தார், 12,000 பேர் நீங்கள் ஏன் ஒருங்கிணையில்ன்றது. இதில் வந்து ஆரம்பம் பண்ணுறது நாங்கள் இன்றைக்கு ஒரு 50 பேர் 100 பேர் வெளியால் வந்திருக்கிறோம். ஏனையாக்கள் வெளியால் வரக்கூடிய அந்த சூழல்ன்றதை இந்த பத்திரிகை ஆரம்பித்து கொடுக்கணுன்றதை உங்கள்கிட்ட கேட்டுக்கொள்கிறோம். பிரச்சனைன்றது சம்பந்தமாக இன்றைக்கு கூட்டமைப்பில் இருக்கிறார்கள், வெளிநாட்டில் தான் போய் கதைப்பினோம். அந்த விஷயத்தை அவையில் தெளிவாக சொல்லிச்சினோம். தாங்கள் அமெரிக்காவுக்கு போயிருக்கிறோம், ரஷ்யாவுக்கு போயிருக்கிறோம், ஈரானுக்கு போயிருக்கிறோம், என்னத்துக்கு போச்சினோம்னு தெரியல. ஆனால் எங்களோட மக்களோட வந்து இன்றைக்கு கேப்பாவில் அவங்க இருக்கன்னு தெரியாது, சேனப்பில் அவங்க இருக்கன்னு தெரியாது, பட்டுக்குடியிருப்பு அங்கே இருக்குன்னு தெரியாது, நட்டாங்கடல் அங்கே இருக்குன்னு தெரியாது. ஆனால் அங்கெல்லாம் எங்களோட மக்கள்கிற வாக்குன்றது அவைகளுக்கு தேவை. ஆனால் எங்களோட மக்களோட பிரச்சனை சம்பந்தமாக இல்லாட்டிக்கு எங்களோட மக்களுக்கு இன்றைக்கு இருக்கக்கூடிய அந்த பொருளாதாரம் சம்பந்தமாக கதைக்கிறக்கு ஆக்கள் இல்லை. எங்களோட மக்களுக்கு அடிப்படையாக ஏற்படுத்த வேண்டிய இந்த பொருளாதார அமைப்பு, உயர்ந்த கல்வித்தரம், ஏனைய மருத்துவ சேவைகள் சம்பந்தமாக இன்றைக்கு ஊனமிட்டு போயிருக்கிற அந்த போராளிகள்ட அடுத்த கட்ட நிலவும். இன்றைக்கு முள்ளிவாய்க்கால்ன்றது ஒட்டு மொத்தமாக இன்றைக்கு வடக்கில் கிழக்கில் இருக்கிற எங்களோட இளைஞர்கள் ஜோதிகளுக்கு அந்த ஊனமன்ற விஷயத்தை கொடுத்துருக்கு. ஆகவே இந்த விடயங்கள் சம்பந்தமாக எங்களோட மக்களுக்கு தேவையான நிவாரணங்களை பெற்றுக்கொள்றதுக்காக அடுத்த கட்ட முடிவு சம்பந்தமாக நாங்கள்
என்றார் துளசி அவர்கள். இந்த சந்திப்பின் போது முன்னாள் போராளிகளுக்கு பல விடயங்கள் குறித்து தாங்கள் விளக்கம் அளித்ததாக கூட்டமைப்பின் தலைவர் சம்பந்தன் அவர்கள் செய்தியாளர்களிடம் கூறினார்.
யுத்தம் முடிந்த பிறகு தமிழ் தேசிய கூட்டமைப்பு இயங்கி வந்த முறையையும் நாங்கள் பின்பற்றிய பாதையையும் நாட்டில் வன்முறை இல்லாமல் சமாதானமாக ஒரு அரசியல் தீர்வை ஏற்படுத்துவதற்கு எம்மால் எடுக்கப்பட்ட முயற்சிகளையும் அதுபடியும் சம்பந்தமாக நாட்டுக்குள் நடைபெற்ற சம்பவங்கள் சம்பந்தமாகவும் சர்வதேச ரீதியாக நடைபெற்ற சம்பவங்கள் சம்பந்தமாகவும் அவர்களுக்கு ஒரு விளக்கத்தை கொடுத்து அந்த பாதையில் நாங்கள் சென்று இந்த தேர்தல் முடிந்த பிறகு நாட்டில் ஒரு நிரந்தரமான சமாதானம் சமத்துவம் ஏற்படக்கூடிய வகையில் எமது மக்களுடைய அபிலாஷைகளை உள்ளடக்கக்கூடிய ஒரு நீதியான அரசியல் தீர்வை எமது மக்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு தீர்வை பெறுவதற்கு நாங்கள் தற்பொழுது முயற்சித்துக் கொண்டிருக்கின்றோம் என்பதையும் கூறி இந்த தருணத்தில் அதற்கு மாறாக அல்லது அதற்கு முரண்பட்ட விதத்தில் செயல்படுவது கடினமாக இருந்த போதிலும் கூட நாங்கள் அவர்களுடைய கோரிக்கையை பரிசீலனை செய்து அது சம்பந்தமாக ஒரு முடிவெடுப்போம் என்று
செய்தியாளர் மாணிக்கவாசகம். இலங்கையின் கிழக்கே காத்தான்குடி அருங்காட்சியகத்தில் இருக்கும் உருவச் சிலைகள் மற்றும் பொம்மைகளை அகற்றுமாறு அகில இலங்கை ஜமாயித்துல் உலாமா சபை கூறியிருப்பதைத் தொடர்ந்து அந்த அருங்காட்சியகம் இன்று மூடப்பட்டிருப்பதாக செய்திகள் கூறுகின்றன. இதுகுறித்த செய்தியை தருகிறார் மட்டக்களப்பு செய்தியாளர் உதயகுமார்.
மட்டக்களப்பு காத்தான்குடியில் சில மாதங்களுக்கு முன்பு திறக்கப்பட்ட அருங்காட்சியகத்திலுள்ள சர்ச்சைக்குரிய உருவச் சிலைகள் மற்றும் பொம்மைகள் அகற்றப்பட வேண்டுமென்று அகில இலங்கை உலமா சபையினால் அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டுள்ளது. அகில இலங்கை உலமா சபையின் இந்த அறிவிப்பை அடுத்து அருங்காட்சியகம் இன்று தொடக்கம் காலவரையின்றி மூடப்பட்டுள்ளது. தொல்பொருள் திணைக்களத்தின் நிதி உதவியுடன் நகரசபைக்குரிய கட்டிடம் ஒன்றில் இந்த அருங்காட்சியகம் அமைக்கப்பட்டுள்ளது. தொல்பொருள் திணைக்களத்தினால் அருங்காட்சியகம் அதிகாரப்பூர்வமாக பொறுப்பேற்கப்படாத போதிலும் கடந்த ஏப்ரல் மாதம் நடுப்பகுதியில் பொதுமக்களின் பாவனைக்காக நகரசபையினால் திறந்துவிடப்பட்டது. இலங்கையில் முஸ்லிம்களின் பூர்வீகத்தை அடையாளப்படுத்தும் அருங்காட்சியகமாக இது அமையுமென்று கூறப்பட்டாலும் அங்கு காணப்படும் உருவச்சிலைகளும் பொம்மைகளும் மார்க்கறுதியான சர்ச்சைகளை ஏற்கனவே தோற்றுவித்துள்ளன. குறித்த அருங்காட்சியகத்தை சில நாட்களுக்கு முன்பு நேரடியாக பார்வையிட்ட அகில இலங்கை உலமா சபை இஸ்லாமிய கொள்கைக்கு மாறான அம்சங்கள் அகற்றப்பட வேண்டுமென்று அருங்காட்சியகம் அமைப்பதற்காக முன்னோடியாக செயல்பட்ட முன்னாள் துணை அமைச்சர் எம்எல்ஏ ஹிஸ்புல்லாவை கடிதம் மூலம் கேட்டுள்ளது. இது தொடர்பில் முன்னாள் துணை அமைச்சர் எம்எல்ஏ ஹிஸ்புல்லாவை தொடர்பு கொண்டு அவரது கருத்தை அறிய பல தடவைகள் முயன்ற போதிலும் தொடர்புகள் கிடைக்கவில்லை. குறித்த கடிதத்தின் பிரதி காத்தான்குடி பள்ளிவாசல்கள் சம்மேளனத்துக்கும் கிடைத்துள்ளதாக கூறுகின்றார் சம்மேளனத்தின் செயலாளர் மௌலவி ஏஎல்எம் சஃபில்.
காத்தாங்குடியிலே அமைக்கப்பட்டுள்ள அந்த நூதன சாலையில் மனிதர்களை ஒத்த உருவச் சிலைகள் இருப்பதாக பல தவா அமைப்புகள் சம்மேளனத்திற்கும் காத்தாங்குடி ஜம்மியத்துலமாவுடைய கவனத்திற்கும் கொண்டு வந்திருந்தன. இதன் அடிப்படையிலே அகில இலங்கை ரீதியாக முஸ்லிம்களுக்கு வழிகாட்டுகின்ற அகில இலங்கை ஜம்மியத்துலமாவிற்கு இந்த விடயத்தினை சம்மேளனமும் காத்தாங்குடி ஜம்மியத்துலமாவும் முன்வைத்திருந்தது. அதன் பிரகாரம் கடந்த 2 வாரங்களுக்கு முன்னர் அகில இலங்கை ஜம்மியத்துலமா இந்த நூதன சாலையை வந்து பார்வையிட்டு அவர்கள் மனிதர்களை ஒத்த உருவச்சிலைகள் முஸ்லிம் பிரதேசங்களிலே இருப்பது எதிர்காலத்திலே பல அசௌகரியங்களையும் சங்கடங்களையும் ஏற்படுத்தும் என்ற அடிப்படையில் அது இஸ்லாமிய கொள்கைக்கு முரணாக இருப்பதன் காரணமாக அவற்றை அகற்ற வேண்டும் என்றும், அதற்கு பதிலாக முஸ்லிம்களுடைய வரலாறுகளை சொல்லக்கூடிய வகையில் டிஜிட்டல் தொழில்நுட்பங்களை பயன்படுத்தி இப்படியான செயற்பாடுகளை அமைத்துக் கொள்வது நல்ல சிறந்தது என்றும் அகில இலங்கை ஜிம்மியத்துலமா பிரதி அமைச்சர் ஹிஸ்புல்லா அவர்களுக்கு தெரிவித்துள்ளதுடன் அந்த கடிதத்தினுடைய பிரதியினை காத்தாங்குடி ஜிம்மியத்துலமாவிற்கும் காத்தாங்குடி பள்ளிவாயல்கள் முஸ்லிம் சம்பந்தத்துக்கும் அனுப்பியிருக்கிறது. முன்னாள் பிரதி அமைச்சர் எம்எல்ஏ ஹிஸ்புல்லா அவர்கள் தற்போது அந்த காட்சியகத்தை மூடி அகில இலங்கை ஜிம்மியத்துலமாவினுடைய வேண்டுகோளினை தான் பூரணமாக கட்டுப்பட்டு அதனை செயற்படுத்துவதாக அவர்கள் கூறியிருக்கிறார்கள். எனவே நாங்கள் நினைக்கிறோம் எதிர்காலத்தில் அப்படியான இஸ்லாத்திற்கு மாற்றமான சிலைகள் அகற்றப்பட்டு புதுவகையாக நூதல் சாலையாக அமையப்படும் என்று நினைக்கின்றோம்.
இந்த அருங்காட்சியகம் அரசாங்கத்தின் உடைமை. இப்படியான நிலையில் மார்க்கருதியான தீர்ப்பொன்றை நடைமுறைப்படுத்துவது என்பது நடைமுறை சிக்கல்களை தோற்றுவிக்க கூடும் அல்லவா?
ஆம், நிச்சயமாக உண்மையிலேயே அந்த நூதன சாலை என்பது அரசாங்க தொல்பொருள் திணைக்களத்திற்கு உத்தியோகபூர்வமாக அது வழங்கப்பட்டிருந்தால் உண்மையிலேயே அதனை அகற்றுவது என்பது ஒரு நிர்வாக சிக்கலை ஏற்படுத்தும் என்றுதான் நாங்கள் கருதுகிறோம். ஆனால் உண்மையிலேயே அந்த நூதன சாலை என்பது பூரணமாக தொல்பொருள் திணைக்களத்திற்கு வழங்கப்பட்டதா என்பதா அல்லது ஒப்படைக்கின்ற அந்த ப்ரொசஸ்லேயே இருக்கிறதா என்பதை முன்னாள் பிரதி அமைச்சர் அவர்கள் தான் சொல்ல வேண்டும்
என்றும் குறிப்பிட்டார் காத்தான்குடி பிரதேச பள்ளி வாசல்கள் சம்மேளனத்தின் செயலாளர் மௌலவி ALM சஃபில். குறித்த அருங்காட்சியகம் தற்போது பிரதேச செயலகத்தின் கீழ் இருப்பதாக நகரசபை நிர்வாகம் கூறுகின்றது. நகரசபை நிர்வாகத்தின் கீழ் இருப்பதாக பிரதேச செயலக நிர்வாகம் தெரிவிக்கின்றது. இருப்பினும் இருதரப்பிலும் அதிகாரபூர்வமாக தகுதி வாய்ந்த அதிகாரிகள் பதிலளிக்க மறுத்துவிட்டனர்.
மட்டக்களப்பு செய்தியாளர் உதயகுமார். தனது வீட்டு பணிப்பெண்ணை தாக்கியதாக குற்றம் சாட்டப்பட்டிருக்கும் உச்சநீதிமன்ற நீதிபதியை கைது செய்யும்படி கோரும் போராட்டம் ஒன்று இன்று கொழும்பில் நடந்திருக்கிறது. இதுகுறித்த செய்தியை தருகிறார் கொழும்பில் இருக்கும் செய்தியாளர் KS உதயகுமார்.
தனது வீட்டு பணிப்பெண்ணை தாக்கியதாக குற்றம் சாட்டப்பட்டுள்ள உச்சநீதிமன்ற நீதிபதி சரட்டி ஆப்ரு கைது செய்யப்பட்டு நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட வேண்டுமென்று அரசாங்கத்தை வலியுறுத்தும் அமைதி போராட்டம் ஒன்று இன்று உச்சநீதிமன்ற வளாகம் முன்பாக நடைபெற்றது. இலங்கை வீட்டு பணிப்பெண்களின் சங்கத்தினால் இந்த அமைதி போராட்டம் நடத்தப்பட்டது. அங்கு உரையாற்றிய அந்த சங்கத்தின் தலைவி சத்யவாணி சரசுகோபால் கருத்துக்களை தெரிவித்த போது குற்றச்சாட்டு சுமத்தப்பட்டுள்ள நீதிபதி சரட்டி ஆப்ரு உடனடியாக கைது செய்யப்பட்டு நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்த அரசாங்கம் நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என்று தெரிவித்தார். அதேபோன்று வீட்டு பணிப்பெண்களின் பாதுகாப்பை உறுதிப்படுத்த அரசாங்கம் வேலை திட்டம் ஒன்றை தயார்படுத்த வேண்டும் என்றும் அவர் வேண்டுகோள் விடுத்தார்.
வீட்டு வேலை தொழிலாளர்களுக்கு வந்து எந்த ஒரு பாதுகாப்புமே இல்லை இந்த நாட்டை பொறுத்த வரைக்கும். அதனால தான் வீட்டு வேலை தொழிலாளர் சங்கம் இப்படியான ஒரு இதை ஏற்பாடு பண்ணி வீட்டு வேலை தொழிலாளர்கள் அனைவருக்கும் சட்ட பாதுகாப்பு வேணும்ன்றது நாங்கள் அரசிடம் கேட்கிறோம், கோரிக்கையாக வச்சிருக்கிறோம். அதே மாதிரி பாதிக்கப்பட்ட இந்த பெண்ணுக்கு 20 லட்சம் ரொக்கப்பணமாக நிவாரணம் வழங்க வேண்டும் என்று நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம்.
இந்த போராட்டத்துக்கு ஆதரவு தெரிவிப்பதற்காக வந்திருந்த வணக்கத்துக்குரிய பிதா சத்யவேல் கருத்துக்களை தெரிவித்த போது குற்றச்சாட்டு சுமத்தப்பட்டுள்ள நீதிபதி சரட்டி ஆப்ரு இன்றைய தினமும் வழக்கு விசாரணைகளில் ஈடுபட்டுள்ளதாக குற்றம் சாட்டினார். இதனை அனுமதிக்க முடியாதென்றும் தெரிவித்தார் வணக்கத்துக்குரிய பிதா சத்யவேல்.
அவ்வாறு சுமத்தப்பட்ட அந்த நீதிபதி இன்றும் கூட வழக்கொன்றை விசாரிக்கும் முகமாக நீதிபதி ஆசனத்திலே அமர்ந்திருக்கின்றார். இது மனித கலாச்சாரத்துக்கு ஒவ்வாத ஒரு விடயம். ஏனென்றால் ஒரு நீதிபதிக்கு எதிராக குற்றச்சாட்டு இருக்கின்ற போது அவர் எவ்வாறு அந்த நீதியாசனத்திலே அமர முடியும்? இந்த நாட்டிலே மலையகத்திலிருந்து பெரும்பாலான பெண்கள் கொழும்பை நோக்கி வருவது தங்களுடைய உழைப்பிற்காக, வயிற்று பிழைப்புக்காக. எனவே அந்த பெண்களை துஷ்பிரயோகம் செய்வது என்பது நீதி கூட அதிலே எந்தவிதம் பாதுகாப்பு இல்லை என்பது எங்களால் ஏற்றுக்கொள்ள முடியாது.
இந்த அமைதி போராட்டம் நடைபெற்ற போது உச்சநீதிமன்ற வளாகம் முன்பாக போலீஸ் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டிருந்தது. இந்த குற்றச்சாட்டுகள் சம்பந்தமாக நீதிபதி சரட்டி ஆப்ரோவின் கருத்துக்களை பெற்றுக்கொள்ள முயற்சித்த போதிலும் அந்த முயற்சி பயனளிக்கவில்லை.
கொழும்பு செய்தியாளர் KS உதயகுமார். இதேவேளை உச்சநீதிமன்ற நீதிபதி சரத் டி ஆப்ரு காவல்துறையினருக்கு எதிராக அடிப்படை மனித உரிமை மீறல் மனு ஒன்றை தாக்கல் செய்திருக்கிறார். காவல்துறையினர் தனக்கு எதிரான விசாரணைகளை மேற்கொள்ளும் முறை சட்டவிரோதமானது என்றும் அந்த விசாரணைகளுக்கு தடை செய்யும் உத்தரவொன்றை பிறப்பிக்குமாறு கோரியும் அவர் இந்த மனுவை தாக்கல் செய்திருக்கிறார். அடுத்து இந்திய செய்தி ஒன்று. இந்தியாவில் திருமணமாகாத பெண் தன் குழந்தையின் தந்தையின் பெயரை வெளிப்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை என்று உச்சநீதிமன்றம் இன்று தீர்ப்பளித்திருக்கிறது. இதுகுறித்த செய்தியை தருகிறார் டெல்லியில் இருக்கும் செய்தியாளர் ஜெயக்குமார் சுதந்திர பாண்டியன்.
இந்தியாவில் திருமணமாகாத ஒரு தாய் தனது குழந்தையின் சட்டப்பூர்வ பாதுகாவலராக இருக்க தனது குழந்தையின் தந்தையின் பெயரை வெளிப்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை என்று இந்திய உச்சநீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. அந்த குழந்தையின் தந்தையின் பெயரை வெளிப்படுத்த தாய்க்கு விருப்பமில்லை என்றால் இவ்விவகாரத்தில் அந்த தந்தையின் ஒப்புதல் தேவையில்லை என்று நீதிபதிகள் தெரிவித்துள்ளனர். அந்த பெண் தனது குழந்தையின் சட்டப்பூர்வ பாதுகாவலராக இருக்க குழந்தையின் தந்தையின் ஒப்புதல் தேவை என்று கீழ் நீதிமன்றங்களின் முந்தைய தீர்ப்புகளை இந்த உச்சநீதிமன்றத்தின் இன்றைய தீர்ப்பு தள்ளுபடி செய்துள்ளது. குழந்தையின் தந்தைக்கு தெரியப்படுத்தாமலேயே அந்த குழந்தையின் சட்டப்பூர்வ பாதுகாவலராக இருக்க கோரி திருமணமாகாத பெண் ஒருவர் நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்திருந்தார். தில்லியில் இருக்கும் பெயர் குறிப்பிட விரும்பாத அந்த திருமணமாகாத தாய் அந்த குழந்தை இருப்பதே அதன் தந்தைக்கு தெரியாது என்று தெரிவித்துள்ளார். இந்த வழக்கை முதலில் விசாரித்த தில்லி விசாரணை நீதிமன்றம் மற்றும் தில்லி உயர் நீதிமன்றம் குழந்தையின் தந்தையின் பெயரை தாய் வெளிப்படுத்தி தந்தையின் ஒப்புதலை வாங்க வேண்டும் என்று தீர்ப்பளித்திருந்தன. ஆனால் திங்களன்று இந்த வழக்கை விசாரித்த நீதிபதிகள் விக்ரமஜித் சென் மற்றும் அபே மனோகர் சஃப்ரே தந்தையின் பெயரை வெளிப்படுத்த எந்த அவசியமும் இல்லை என்று தெரிவித்துள்ளனர். மேலும் அவர் திருமணம் ஆகாமல் இருப்பதால் தாயின் பெயர் மட்டுமே போதுமானது என்றும் அவர்கள் தெரிவித்துள்ளனர். இன்றைய தீர்ப்பின் மூலம் மனமாகாத அன்னை என்கிற தகுதி இந்தியாவில் அங்கீகரிக்கப்பட்டுள்ளது என்று கூறும் பெண்ணியவாதிகள் இதை வரவேற்றுள்ளனர்.
டெல்லி செய்தியாளர் ஜெயக்குமார் சுந்தரபாண்டியன். அடுத்து சர்வதேச செய்தி ஒன்று. சர்வதேச நிதி மீட்பு தொடர்பான நிபந்தனைகளை நிராகரிப்பதாக கிரேக்கம் மிகப்பெரிய அளவில் வாக்களித்திருக்கும் நிலையில் கிரேக்கத்தின் கடன் நெருக்கடிக்கு ஒரு பொதுவான தீர்வினை எட்ட யூரோ வலய நாடுகளின் நிதியமைச்சர்கள் முயற்சி செய்து கொண்டிருக்கிறார்கள் என்கிற செய்தியை ஏற்கனவே செய்தியில் பார்த்தோம். இது குறித்த ஒரு பிபிசியின் ஆய்வுக் கண்ணோட்டம் தமிழில் தருகிறார் பிரதீபன் புனிதசீலன்.
கிரேக்கத்து வாக்காளர்கள் ஐரோப்பாவிற்கு எதிர்ப்பானதொரு பதிலை வழங்கியுள்ளனர். இந்த வாக்கெடுப்பில் கிரேக்க மக்கள் இல்லை என்று வாக்களித்தால் அது கிரேக்கம் ஐரோப்பாவிலிருந்து வெளியேறச் செய்வதாக அமையும் என ஐரோப்பிய நாடுகளின் தலைவர்களும் அரசியல் தலைமைகளும் கிரேக்க மக்களுக்கு எச்சரிக்கை விடுத்திருந்தனர். ஆனால் இந்த எச்சரிக்கைகள் எவையும் அவர்களை பின்வாங்கச் செய்யவில்லை. இன்னும் சொல்வதானால் கிரேக்க வாக்காளர்கள் பலர் தங்களின் எதிர்ப்பை கொண்டாடிக் கொண்டிருக்கிறார்கள். கிரேக்க வங்கிகள் பணமில்லாமல் மூடப்பட்டுள்ள நிலையில் மக்கள் தமது வைப்பு நிதியை கூட மீளப்பெற முடியாமல் பெரும் அவதிகளை எதிர்கொண்டுள்ளனர். இவ்வாறான ஒரு சூழலில் கிரேக்கத்தின் பொருளாதார மீட்சிக்கு கடன் வழங்குபவர்கள் தமது நாட்டின் பொருளாதாரத்தை மூச்சு திணற வைக்க முயற்சிக்கின்றனர் என்று விமர்சித்திருந்த கிரேக்கத்து பிரதமர் அலெக்சிஸ் சிப்ராஸ் எனவே இந்த வாக்கெடுப்பில் இல்லை என வாக்களிக்குமாறு கேட்டிருந்தார். இந்த பின்னணியில் நேற்றைய வாக்கெடுப்பில் அரசாங்கத்தின் நிலைப்பாட்டிற்கு ஆதரவாக இல்லை என்ற வாக்களித்தவர்களின் அளவு கிரேக்க அரசாங்கத்தையே வியப்படைய செய்துள்ளது. அதேவேளை கிரேக்க பிரதமர் ஜிப்ராஸ் இதுவரை வெளிக்காட்டியிராத அளவிற்கு தனது அரசியல் சாதுரியத்தையும் திறமையையும் பயன்படுத்த வேண்டிய கடினமான நாட்களை எதிர்கொண்டுள்ளார். கிரேக்க மக்களின் ஐரோப்பாவிற்கு எதிரான இந்த வாக்கு ஐரோப்பிய தலைவர்களை மிக இக்கட்டான சூழலுக்கு இட்டுச் சென்றுள்ளது. ஐரோப்பிய ஒன்றியம் என்கின்ற ஒட்டுமொத்த செயல் திட்டமே இன்று மிகப்பெரும் நெருக்கடியில் சிக்கியுள்ளது. ஜெர்மன் அதிபர் அங்கேலா மெர்க்கல் அம்மையார் தனது 10 ஆண்டுகால ஆட்சியில் இவ்வாறான ஒரு இக்கட்டான சந்தர்ப்பத்தை சந்தித்திருக்கவில்லை. 2 நாட்களுக்குள் அவர் தொடர்ச்சியான பல தீர்மானங்களை மேற்கொள்ள வேண்டியுள்ளது. அவரது இந்த முடிவுகள் யூரோ வலய கட்டமைப்பை ஒன்றாக வைத்திருக்க முடியுமா என்பதை தீர்மானிக்கும். யூரோ வலயத்தை விட்டு வெளியேற வேண்டும் என ஜெர்மனியில் குறிப்பிடத்தக்க அளவிலான பாராளுமன்ற உறுப்பினர்கள் மற்றும் பொருளாதார நிபுணர்களும் நம்பிக்கை வெளியிட்டு வரும் நிலையில் கிரேக்கம் தொடர்பில் கடுமையான இடர்களை எதிர்கொண்டுள்ள ஜெர்மன் அதிபர் அங்கேலா மெர்க்கல் கிரேக்கத்திற்கு கடன் வழங்குவது தொடர்பில் புதிய ஒப்பந்தம் ஒன்றை மேற்கொள்ள வேண்டுமாயின் அவர் ஜெர்மனிய பாராளுமன்றத்தில் ஒப்புதல் பெற வேண்டும். அதனை அவர் பெற்றுவிடுவார் என்றாலும் ஜெர்மனியில் கிரேக்கம் தொடர்பில் வளர்ந்து வரும் மனக்கசப்பினை வெளிக்காட்டிவிடும் என தெரிவிக்கப்படுகிறது. அதே சமயம் கிரேக்கத்தின் பிரச்சினை தொடர்பில் அந்த நாட்டு அரசாங்கத்துடன் மீண்டும் பேச்சுக்களை மேற்கொள்ள வேண்டும் என பிரெஞ்சு நாடாளுமன்றில் பலரும் நம்பிக்கை தெரிவிக்கின்றனர். இந்த கருத்தையை இத்தாலியர்களும் தெரிவிக்கின்றனர். கிரேக்கம் குறித்து ஜெர்மனி மற்றும் பிரான்ஸ் ஆகிய நாடுகளுக்கிடையே முரண்பட்ட கருத்துக்கள் இருந்தாலும் இது தொடர்பில் பிரான்ஸ் அதிபருடன் பேசுவதற்காக ஜெர்மன் தலைவி நாளை செவ்வாய்க்கிழமை மாலை பிரான்சிற்கு பயணமாகிறார். அந்த சந்திப்பை தொடர்ந்து செவ்வாய்க்கிழமை யூரோ வலய தலைவர்களுக்கிடையேயான அவசர சந்திப்பொன்று பிரசல்ஸில் நடைபெறவுள்ளது. கிரேக்கத்தை காப்பது மட்டுமல்ல ஐரோப்பா என்கின்ற ஒட்டுமொத்த திட்டத்தின் நல்ல பெயரையும் ஒருசேர காப்பாற்ற வேண்டுமானால் ஐரோப்பிய நாட்டு தலைவர்கள் அடுத்த சில நாட்களில் அதிகபட்ச கற்பனை வளத்தையும் தைரியத்தையும் ஒருசேர வழிகாட்டினால் மட்டுமே அது சாத்தியப்படும்.
பிபிசியின் கெவின் ஹேவிட்டின் செய்திக்குறிப்பை தமிழில் தந்தவர் பிரதீபன் புனிதசீலன். அடுத்து விளையாட்டரங்கம் வழங்குகிறார் சிவராமகிருஷ்ணன்.
இன்றைய விளையாட்டரங்கத்தில் முதலாவதாக டென்னிஸ் செய்திகள். லண்டனில் நடைபெற்று வரும் விம்பிள்டன் டென்னிஸ் போட்டியில் இன்று பல முன்னணி வீரர்கள் தமது 4வது சுற்று போட்டியில் ஆடினர். இதில் மிகவும் பரபரப்பான ஒரு போட்டியில் செரீனா வில்லியம்ஸ் தனது மூத்த சகோதரி வீனஸ் வில்லியம்ஸை வென்று மகளிர் ஆட்டத்தின் காலிறுதிக்கு தகுதி பெற்றுள்ளார். இன்று நடைபெற்ற ஆட்டத்தில் செரீனா தனது சகோதரி வீனஸை 6-4, 6-3 எனும் நேர் செட்களில் வென்றார். இதனிடையே மகளிர் இரட்டையர் ஆட்டத்தில் இந்தியாவின் சானியா மிர்சா, சுவிட்சர்லாந்தின் மார்டினா ஹிங்கிஸ் ஜோடி, ஸ்பெயினின் மெடினா கெரிகே, பேரா சண்டானா ஜோடியை வென்றுள்ளார்கள். ஆனால் ஆடவர் இரட்டையர் ஆட்டத்தில் லியாண்டர் பேஸ், டேனியல் நெஸ்டர் ஜோடி தோற்றாலும் ரோஹன் போப்பண்ணா, ஃப்ளாரின் மெரிகே அடுத்த சுற்றுக்கு தகுதி பெற்றுள்ளார்கள். ஆடவர் ஒற்றையர் ஆட்டத்தை பொறுத்தவரை 4வது சுற்றுக்கு பிரான்சின் ரிச்சர்ட் கேஸ்கே, ஆஸ்திரேலியாவின் நிர்க் கிர்கியோஸ் ஆகியோர் முன்னேறியுள்ளார்கள். ஆடவர் ஒற்றையர் பிரிவில் பல முன்னணி விளையாட்டு வீரர்கள் விளையாடி கொண்டிருக்கின்றார்கள். அடுத்து ஹாக்கி செய்தி. பெல்ஜியத்தின் ஆன்ட்வர்ப் நகரில் உலக ஹாக்கி லீகின் அரையிறுதிப் போட்டி நேற்று முடிவடைந்தது. இதில் ஆஸ்திரேலியா முதலிடத்தையும் பெல்ஜியம் 2வது இடத்தையும் பெற்றன. 3வதாக இங்கிலாந்தும் 4வதாக இந்தியாவும் வந்தன. இந்த போட்டியில் இந்தியாவின் ஆடு திறன் எப்படி இருந்தது என்று அந்த அணியின் முன்னாள் வீரர் ஆடம் சின்க்ளேர் அவர்களை கேட்டேன்.
டோர்னமெண்ட் வைஸ் பார்த்தேன்னா, இந்த வேர்ல்டு லீக் பார்த்தேன்னா, ஆஸ்திரேலியா வந்து லாஸ்ட் 4 செகண்ட்ஸ்ல பெனால்டி கார்னர் வாங்கி ஒண்டர்ஃபுல் பெனால்டி கார்னர் கன்வெர்ட் பண்ணாங்க. அது ஷோஸ் நம்ம வந்து ஹாக்கி லெவல் எவ்வளவு ஹையா போயிருக்கு. பெல்ஜியம் வந்து ஹோம் டீம், பட் எக்ஸ்ட்ராடனரி கேம். யூஸ்வலா பெல்ஜியம் ஆஸ்திரேலியா மேல ஆடும்போது கண்டிப்பா 3 கோல்ஸ் 4 கோல்ஸ் கன்சீட் பண்ணுவாங்க. ஆனா அவ்வளவு க்ளோஸ்லி ஃபாட் மேட்ச் பார்க்கும்போது ஸ்டாண்டர்ட் ஆஃப் ஹாக்கி வந்து இட்ஸ் ஆன் த ரைஸ். அண்ட் ஃபார் வியூவர்ஸ் சேக் பார்க்கும்போது இட் வாஸ் அன் எக்ஸலன்ட் வண்டர்ஃபுல் ஆக்ஷன் பேக்ட் மேட்ச்.
இப்ப இந்த ஆஸ்திரேலியா பெல்ஜியம் மேட்ச் இவ்வளவு பரபரப்பா இருந்ததுங்கிறதுக்கு அப்பாற்பட்டு, இந்த வேர்ல்டு ஹாக்கி லீக்ல பங்கு பெற்ற இந்திய அணியினுடைய பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருந்தது நீங்க பாக்குறீங்க?
ஆன் ஆவரேஜ் பார்த்தனா ஒரு 50-60% தான் ரேட் பண்ணலாம். ஏன்னா நம்ம டீம் வந்து ஸ்டார்டிங் வந்து ரொம்ப நல்லா ஆட்டாங்க. ஆஸ் டோர்னமெண்ட் ப்ரோக்ரஸ் ஆகும்போது அந்த ஃபைனல் ஸ்டேஜஸ் வந்து கொஞ்சம் பர்ஃபார்மன்ஸ் டவுன் ஆயிருச்சு. மேபி த ஃபேக்ட் இஸ், ஏன்னா நம்ம ஏற்கனவே ஒலிம்பிக்ஸுக்கு குவாலிஃபை ஆயிட்டோம், அந்த ப்ரெஷர் இல்ல, சோ கொஞ்சம் லெத்தாஜிக் ஆயிட்டாங்க.
இல்ல ஒலிம்பிக்கு குவாலிஃபை ஆயிட்டாங்க அப்படிங்கறத வச்சுக்கொண்டு பார்க்கும்பொழுது ஒரு வேர்ல்டு ஹாக்கி லீக் மாதிரியான ஒரு மேட்ச்ல கொஞ்சம் அவ்வளவு கேஷுவலா விளையாட முடியுமா?
இல்ல கண்டிப்பா முடியாது. ஏன்னா நம்ம வந்து ஒன்ஸ் ஒரு கண்ட்ரி ரெப்ரசென்ட் பண்ணும்போது, இந்தியா பிளாக் நம்ம பேர் பண்ணும்போது, நம்ம எல்லா பிளேயர்ஸ் வந்து 100% கண்டிப்பா கொடுப்பாங்க. ஆனா மேபி நம்ம மேட்ச் பார்க்கும்போது டோட்டலா ஆல் சைஸ் பார்த்தா நம்ம டவுனா தான் இருந்தோம். இங்கிலாந்து வந்து கண்டிப்பா டாமினேட் பண்ணாங்க எல்லா மேட்சஸ். நம்ம ஃபர்ஸ்ட் 2-3 மினிட்ஸ்ல நிறைய சான்சஸ் மிஸ் பண்ணோம். மேபி அது கன்வெர்ட் பண்ணியிருந்தா மேட்ச் திரும்பி இருக்கும். ஆனா அது எக்ஸ்கியூஸ் கிடையாது. நம்ம டீம் மச் கேபிள் ஆஃப் பெட்டர் பர்ஃபார்மன்ஸ். அந்த மாதிரி ஏற்கனவே நம்ம இங்கிலாந்து வந்து நிறைய டைம் அடிச்சிருக்கோம். சோ வந்து ஆன் வியூஸ் பாயிண்ட் ஆஃப் வியூ அண்ட் ஃபேன் பேஸ் பாயிண்ட் ஆஃப் வியூ பார்த்தானா ஒரு டிசப்பாயிண்டட் பர்ஃபார்மன்ஸ் தான்.
ஆனா இந்த வேர்ல்டு ஹாக்கி லீக்ல ஆரம்ப கட்டத்தில் சில மேட்சஸ் வந்து இந்தியா ரொம்ப நல்லா ஆடினாங்க. உதாரணமாக பிரான்ஸோட நல்லா ஆடினாங்க, அதுக்கு பிறகு மலேசியாவை பீட் பண்ணாங்க, போலண்டை பீட் பண்ணாங்க. அதெல்லாம் வச்சு பார்க்கும்போது இவங்க கட்டாயம் பெல்ஜியத்தை பீட் பண்ணிடுவாங்கங்கிற ஒரு நம்பிக்கை இருந்தது. ஆனால் இந்த பெல்ஜியம் மேட்ச்சில் வந்து எங்கே இந்தியா சறுக்கிட்டாங்கன்னு நினைக்கிறீங்க?
பெல்ஜியம் மேட்ச் பார்க்கும்போது நம்மளுக்கு பிசி கன்வர்ஷன் வந்து ரொம்ப புவர். மேபி ருபீந்தர் பால் வந்து இன்ஜோர்டா இருந்தாரு கடைசி அந்த மேட்ச். அவனுக்கு மேட்ச் ஃபிட்ங்கிறது நம்ம சொல்ல முடியாது, பிகாஸ் நிறைய அந்த ப்ரீவியஸ் மேட்சஸ் ருபீந்தர் பால் ஆடல. அண்ட் இஸ் ஒன் ஆஃப் த கீ பிளேயர்ஸ் ஃபார் இந்தியா. கோச் வந்து அந்த பெல்ஜியம் மேட்ச்ல இன்ட்ரடியூஸ் பண்ணிருக்க கூடாது எனக்கு ஆஸ் அ ஃபார்மர் பிளேயர். நான் அப்படிதான் தோணுவேன், ஏன்னா அந்த மேட்ச் ஃபிட் இல்ல. டைரக்டா அந்த பெல்ஜியம் மேட்ச் க்ரூஷியல் மேட்ச் ஆடும்போது ருபீந்தர் பால் வந்து ஹி வாஸ் நாட் அனேபிள் டு கோப் அப் டு வாட் அவர் என்ன கேப்பபிளோ அவர் ஆட முடியல அன்னைக்கு அந்த இன்ஜுரினாலயோ எனிதிங். சோ நம்ம கிடைச்ச பெனால்டி கார்னரும் நம்ம நிறைய மிஸ் பண்ணிட்டோம். ஏன்னா இந்த பெரிய மேட்சஸ் க்ரூஷியல் மேட்சஸ் எல்லாமே டிபெண்ட்ஸ் ஆன் பெனால்டி கார்னர் தான். நம்ம எவ்வளவு மேக்ஸிமம் பெனால்டி கார்னர் கன்வர்ஷன் ரேட் பண்ண முடியுமோ அவ்வளவு பெனிஃபிட் டீம் கண்டிப்பா ஜெயிக்கும் அதுல. சோ அந்த பாயிண்ட் ஆஃப் வியூ ஸ்டார்டிங் நம்ம ஸ்டார்டிங் செகண்ட் மினிட் ஐ திங்க் சத்தீர் ஒரு நல்ல சான்ஸ் மிஸ் பண்ணாரு, ட்ரை பண்ணாரு. பட் கோல் கீப்பர் வந்து எக்ஸ்ட்ரீம் கோல் லைன் சேவ் நல்லா பண்ணாரு. சோ அந்த கோல் போயிருந்தானா வி கூட யூனோ மேட்ச் இன்னும் நம்ம ஃபேவர்ல மேபி வி கூட கம் பேக். அதுக்குள்ள நம்ம 2-3 கோல்ஸ் வாங்கிட்டோம், நம்ம பேக் ஃபுட்ல இருந்தோம். அந்த கிவன் டே பர்ஃபார்மன்ஸ் தான் நம்ம 2-3 கோல்ஸ் கன்சிட் பண்ண திரும்பி ஃபைட் பேக் பண்ணி வர்றதுக்கு ரொம்ப கஷ்டம்.
மத்த நாட்டு அணிகள்லாம் பெனால்ட்டிக்கான கடைச்ச ஒரு ஒரு சந்தர்ப்பத்தையும் கோலா மாத்துறாங்களே, அப்ப ஏன் இந்தியா பிளேயர்ஸால மட்டும் முடியலங்கிற கேள்வி எழுதுல?
இல்ல இந்த டைம் பாக்கும்போது நம்மள பிசி ஸ்பெஷலிஸ்டோடய போலயே. ருபீந்தர் பால் ஒரே ஸ்பெஷலிஸ்ட் தான் போயிருக்காரு, அதுவும் அவர் மேட்ச் ஃபிட்டும் இல்ல. ரகுநாத் இருக்காரு அவர் போல, சந்தீப் சிங் இல்ல. சோ வந்து நம்ம 100% ஃபுல் ஸ்குவாடோட போல, அதுதான் மெயின் ரீசன். இப்போ கோச் வந்து ஒரு ட்ரையல் தான் பண்றாரு, நல்லா தெரியுது டீம் ஸ்ட்ராட்டஜி வைஸ்ல. சரி நம்ம மேஜர் டோர்னமெண்ட் ஒலிம்பிக்ஸுக்கு போகும்போது சப்போஸ் நம்மளுக்கு பேக் ஃபிளிக்கர் இல்லையா, இந்த என்ன நம்ம இந்த டீம் வச்சு டெக்னிக்கலா நம்ம வந்து மூவ் பண்ண முடியாது, பெனால்டி கார்னர் டிபெண்ட் பண்ணாம. இந்த டைம் இந்த பெல்ஜியம் ஆன்ட்வெர்ப்ல அந்த கிரவுண்ட் பிச்சு கொஞ்சம் ஸ்லோ பிச்சு தான். சோ வந்து நிறைய பெனல்டி கார்னர் கன்வர்ஷன் மத்த டீமுக்கும் ரொம்ப டவுன் ஆகுது பர்சன்டேஜ். ஒன்லி 30-25% கன்வர்ஷன் ரேட். ஏன்னா ஸ்லோ பிச்சுனால பால் டிராக் பண்ணும்போது ரொம்ப ஸ்லோவா வரும். அதனால அந்த உங்களுக்கு 100 miles per hour கிராஸ் பண்றதுக்கு ரொம்ப கஷ்டம். சோ கோல் கீப்பர் அண்ட் டிஃபென்ஸுக்கு தான் அட்வான்டேஜ். சோ அது கூட ஒரு ஃபேக்டரா இருக்கலாம். பிளஸ் நம்ம ஸ்பெஷலிஸ்ட் பெனால்டி கார்னர் டேக்கர் இல்லாம போனதும் அது ஒரு ஃபேக்டர் தான் கண்டிப்பா.
இந்திய ஹாக்கி அணியின் முன்னாள் விளையாட்டு வீரர் ஆடம் சின்க்ளேர்.
சிவராமன் வழங்கிய விளையாட்டரங்கத்துடன் இன்றைய நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. மீண்டும் நாளை சந்திப்போம். வணக்கம் நேயர்களே.